உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும்
புதன்கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் FM ஆடியோ 104.6 FM என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
கடல் குதித்து சூடாட்ட முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே, நின்ன யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் செயர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ. போற்றுதலுக்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் உரிய அருமை சகோதரர் மாறன் அவர்களே, அருமை சகோதரி பெருமாட்சி சிவசங்கரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியடிகளையும் வணக்கத்தினையும் முதலிலே புலப்படுத்திக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேச்சுக்கு ஏறத்தாழ 30 வயதாகிறது. ஆனால் ஒரு நாளும் நான் மேடை ஏறுகிற போது அச்சப்பட்டவன் இல்லை. இன்றைக்குத்தான் முதன் முதலாக அச்ச உணர்ச்சியோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். எனக்கு இருக்கிற சங்கடம் தற்காலம் என்பது நம்முடைய தலைச்சனாக இருக்கிற பாரதியிலே இருந்து தொடங்கினாலும் பெரும்பாலான எழுத்தாளர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மண்டபத்திலே அமர்ந்திருக்கிற பல பேரை பற்றி நான் பேச வேண்டிய நிலை எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே எனக்கு இருக்கிற சங்கடம் இது ஒரு 100 வருடம் என்பது மாத்திரமல்லாமல் பல எழுத்தாளர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிரம்ப இருக்கிறார்கள். அன்றைக்கு எழுதப்பட்டதை விட இன்றைக்கு அதிகமாக எழுதப்படுகிறது. அதைத்தான் மாணவர்கள் மிக அருமையாக கோடு காட்டி குறித்தார்கள். நிரம்ப எழுதப்படுகிறது. ஒரு வருடத்திற்கே கதை என்று வைத்துக் கொண்டால் சிறுகதைகள் 2000 மேலே வருகிறது. ஒரு 30 ஆண்டுகளிலே உள்ள சிறுகதைகளை புரட்ட வேண்டுமென்றால் 50,000 சிறுகதைகள் என்று ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த குறித்த நேரத்தில் எதை சொல்லுவேன், எதை விடுவேன் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள இயலவில்லை. ஆகவே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற குறிப்புகளை எல்லாம் திரட்டி உட்கார்ந்து ஒரு 6 மாதத்தில் தற்கால தமிழ் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதி அதை தமிழர்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே உருவாயிற்று. அந்த புத்தகம் எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்குள்ளே விதைத்திருக்கிற சிவசங்கரி அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழ் என்று சொல்கிற பொழுது தற்கால தமிழ் என்று தந்தார்கள். தற்கால தமிழ் என்றால் அதில் இலக்கியம் ஒரு வகை, மொழி ஒரு வகை. இலக்கியம் வேறு, மொழி வேறு. ஆகவே ரெண்டும் இதிலே வருகிறது. இதற்கெல்லாம் தலைச்சன் ஒரு தற்கால தமிழ் என்றால் பாரதிதான் என்பது சொல்லாமலே புறப்படுகிறது. நான் கவிதையிலே தொடங்குகிறேன். கவிதை ஒரு மாயம், பாரதி அதைத்தான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று சொல்கிறான். பாரதி சொல்கிற போது எல்லாமே புரண்டு விடுகிறது. நேற்று ஒரு இடத்திலே நான் பேசப்போனேன், எவ்வளவு சுருக்கமாக சுருக்கென்று தைக்கிற மாதிரி அவனுக்கு சொல்ல வருகிறது. மொழியை அவன் அப்படித்தான் பயன்படுத்துகிறான். பண்டிதர்களுடைய தலைப்பாகைகளிலே ஒளிந்திருந்த அந்த மொழியை பாமரர்களுடைய தாழ்வாரங்களிலே தவளவிட்ட பெருமை அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அவன் சுருக்கென்றும் சுருக்கென்று தைக்கிற மாதிரியும் சொல்ல பழகியிருக்கிறான். நீதி நிறைந்த மதி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். மேலோர் என்றால் முதலில் அவனுக்கு நீதி இருக்க வேண்டும். நீதி இல்லை என்றால், அவனுடைய நெஞ்சிலே நீதி இல்லை என்றால் அவன் பெரியோன் இல்லை என்று கண்டுகொள் என்று தமிழ் மக்களுக்கு சொல்கிற அந்த கூர்ப்பு அவனிடத்திலே தான் இருக்கிறது. பாரதிக்கு எல்லா சிறப்புகளும் இருந்தன. அவன் நமது சொப்பன உலகத்தினுடைய சுகாதார அதிகாரி. நான் அவனை மருத்துவன் என்று சொல்லவில்லை, சுகாதார அதிகாரி என்று சொல்கிறேன். அவன் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொன்னபடி தமிழ்ச்சாதியினுடைய அந்த நோயினுடைய அடிப்படைகளை எல்லாம் கண்டுபிடித்தவன். நான் ஒன்றை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும், நமக்கு அவன் தலைச்சன். அவன் ஒருவன் தான் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று பிரகடனம் பண்ணியவன். ஒருவன் கேட்டுவிடக் கூடாது இல்லையா, எதற்காக நீ இங்கு வந்தா என்று கேட்டால் ஏதோ இருக்கிறேன் என்று சொல்வது பாரதியினுடைய வழக்கம் இல்லை. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் என்று சொன்னான். எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் பாரதிக்கு இருந்த மிகப்பெரும் சிறப்பு சொன்னது சென்று சேர்ந்ததா என்று அவனே பார்த்தான். எத்தனை பேர் அப்படி பார்க்கிறார்கள்? கவிதையே கணக்கு மாதிரி எழுதுகிறார்கள். கணக்கு மூளையை தொடுவது, கவிதை இதயத்தை தடவுவது. சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்க்கிற அந்த திறம் இருக்கிறதே, அது பாரதிக்கு இருந்த ஒரு அருமையான திறம். சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்த்தான். ஆகவேதான் மக்கள் கவிஞன் என்று அவன் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மண்ணிலே வாழ்வான் என்று சொல்கிறோம். சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்க்கிறான் என்று எதை வைத்து சொல்கிறோம் என்றால், வந்தே மாதரம் என்போம் என்றான். ஆனால் வந்தே மாதரம் என்கிற அந்த வங்காள சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை அப்படியே சொல்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். இன்றைக்கு வந்தே மாதரம் என்றால் விளங்குகிறது. ஆனால் அவன் சொன்ன காலத்தில் வந்தே மாதரம் என்று சொல்லி இருக்கிறோமே, இந்த வந்தே மாதரம் என்று தமிழர்களுக்கு அதிகமாக அறிமுகமாகாத இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை சொல்லுகிறான் என்றால், அவன் சொன்னவன் மாத்திரமல்ல, சொன்னது சென்று சேர்ந்ததா என்று பார்த்தவன் என்று பார்க்கிறோம். இந்த மண்ணினுடைய ஒரு 60 கால வரலாற்றை பார்க்கிறோம். நாடு மொழி ரெண்டுமே ஒன்றுதான். ஆனால் நாட்டிற்காக தங்களுடைய மொழியை குறைத்து சொன்னதாக சொல்லப்படுகிறவர்கள் இல்லை, மொழிக்காக தங்களுடைய நாட்டை விட்டுவிட வேண்டும் என்று கருதியதாக சொல்லப்படுகிறவர்கள் இந்த ரெண்டு வகுப்பாக இருக்கிறார்கள். ஆனால் பாரதியிலேதான் இந்த மொழி என்பதும் நாடு என்பதும் இரண்டு கண்கள், பிரிக்கப்பட முடியாத நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் என்பதே தெளிவாகிறது என்று பார்க்கிறோம். அவ்வளவு அருமையாக சங்கம் மாத்திரமில்லை, புதிய முயற்சிகள், புதிய சொல்லாட்சிகள் இத்தனையும் பாரதி நமக்கு தருகிறான். அவனே நமக்கு தலைச்சனாக இருக்கிறான், சிறுகதை எழுதுகிறான், ஆனால் சிறுகதை ஆசிரியன் என்று இன்றைக்கு அறியப்பட இல்லை. ஆனால் சிறுகதை முயற்சி அவனுடைய காலத்தில் வெற்றிகரமாக நடந்தேறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எழுதுகிறபடி வாழ்கிறான். இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நான் இன்றைக்கு இலக்கியம் என்று கருதி தற்கால இலக்கியத்தில் குறிப்பிடுவதற்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறேன். எந்த அளவுகோலில் நான் கவிஞர்களை இல்லை கதாசிரியர்களை நாடகாசிரியர்களை பத்திரிகை ஆசிரியர்களை நிறுத்துகிறேன் என்றால் அந்த இலக்கியத்திலே அடித்தளமாக சமுதாய உறுத்தல் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். சமுதாயத்தில் நடைபெறுகிற ஒரு அவல நிகழ்ச்சி ஒரு எழுத்தாளனை உறுத்தாவிட்டால் அந்த உறுத்துதல் காரணமாக இலக்கியம் வராவிட்டால் எழுத்து வராவிட்டால் அது இலக்கியமாகாது. இலக்கியத்திற்கு வேறொரு அம்சம் இருக்கிறது. எது இலக்கியம் என்று பார்க்கிற போது ஒரு பறவையை பற்றி எழுதுகிறவன் அந்த பறவையினுடைய அழகு சிறகு இவைகளை பற்றி எழுதுகிறானா இல்லை அதை படிக்கிற போதே பறவை பறப்பதைப் போல நமக்கு தென்படுகிறதா? இதற்கு உள்ளேதான் இலக்கியத்தினுடைய நுட்பம் இருக்கிறது. ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், ரோஜாவை பற்றி எழுதாதே, ரோஜா உன் கவிதையிலே பூத்திருக்கட்டும் என்று சொன்னான். ஒன்றை படிக்கிற போது நம்மை அறியாமலேயே அது நம்மை மாற்றிவிடும். நம்மை அறியாமலேயே நம்மை இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு போகும். நம்மை அறியாமலேயே நம்மை கலவு கொடுத்து விட்டு நாம் நிற்போம். அது இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற அந்த தாக்கம், அதுதான் இலக்கியம். புள்ளி வைக்கிறவன் தான் எழுத்தாளனை தவிர கோலம் போடுகிறவன் அல்ல. கோலம் போட வேண்டும் வாசகன் என்று அவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். ஒரு எழுத்தாளன் புள்ளி வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கோலமும் போட்டால் அவன் வாசகனை கொச்சைப்படுத்துகிறான் என்று அர்த்தம். படைப்பாளி வாசகன் இரண்டு பேரும் சேருகிற இடத்திலேதான் இலக்கியம் முகழ்கிறதே தவிர அது ஒன்றும் இவன் உட்கார்ந்திருக்கிற ஒரு சர்வாதிகார பிரதேசத்தை சார்ந்ததே அல்ல. நீங்கள் அந்த வகையிலே பார்த்தால் தமிழில் இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா இலக்கிய முயற்சிகளுக்கும் பாரதிதான் வித்தை போட்டான் என்பதை நாம் இன்றைக்கு உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு அருமையாக வசன கவிதையாக இருக்கட்டும், இன்றைக்கு தமிழிலே இருக்கிற புதுக்கவிதையாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அவன் தலைச்சனாக இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வியப்பாக இருக்கிறது, நாட்டுக்காக இவ்வளவு பேசியவன் இந்த நாட்டினுடைய எல்லை தாண்டி சோவியத் நாட்டிலே இருக்கிற புரட்சியை பார்க்கிறான். பெல்ஜியம் வீழ்ந்து விடுகிறது, வீழ்ந்து விடுகிற பெல்ஜியத்தை வாழ்த்துகிறான். வெற்றி பெற்றால்தான் நாம் தொலைவரி செய்தி தருவோம், தந்தி தருவோம், கங்கராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் போரிலே வீழ்ந்துவிட்ட பெல்ஜியத்திற்கு வாழ்த்து பாடியிருக்கிற ஒரு கவியன், தோல்வி பெற்றவனை வரவேற்றிருக்கிற கவியன் 2000 ஆண்டுகால வரலாற்றில் தமிழல் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் பாரதி ஒருவன் தான். அறத்தினால் வீழ்ந்து விட்டாய் என்று சொல்கிறேன். தோல்வி என்பது வெற்றிக்கு ஒரு படி என்பதை உள்ளத்திலே எவ்வளவு அழுத்தமாக வைத்திருக்கிறான் என்றால் நாம் அவனுடைய கவிதை வரிகளிலே பார்க்கிறோம். ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் முழுக்க அவனை சொல்லிக் கொண்டே போகிறான். மற்ற கவிஞர்களுக்கு இல்லாதிருந்த சிறப்பு அவனுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருந்தது. நான் இதை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் இலக்கியம் எப்படி வேண்டும் வந்தாலும் இருக்கட்டும், இந்த காலத்தில் இருக்கிற எழுத்தாளர்களிடத்திலே மக்கள் எதிர்பார்ப்பது, வாசகர்கள் எதிர்பார்ப்பது எழுதுகிறபடி அவர்கள் வாழ்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். இலக்கியம் என்பது வேறு, இலக்கியவாதி என்பது வேறு, படைப்பு வேறு, படைப்பாளி வேறு என்கின்ற அந்த பல்லாங்குழி வேதாந்தத்தை 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே இருக்கிற தமிழர்கள் அல்ல மனிதர்கள் ஏற்க மாட்டார்கள். நான் இதைத்தான் உறுதியாக சொல்கிறேன். இந்த இடத்திலேதான் பாரதியினுடைய எல்லா இலக்கிய முயற்சிகளுக்கும் ஒரு நெற்றி பொட்டே வருகிறது. என்ன நெற்றி பொட்டு என்றால் எழுதியபடி வாழ்ந்தவன் பாரதி. ஆகவேதான் சொல்கிறேன், எழுத்தாளன் என்பவன் உண்மையாக எழுத்தாளன் என்றால் அவன் தேவ மனிதன், அவன் அமரன். அந்த காரணத்தாலே தான் பாரதியினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எழுதுகிறபடி அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். பாரதியினுடைய காலத்திற்கு பிறகு பாவேந்தர் வருகிறார். பாவேந்தரை பார்க்கிற போது தமிழில் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இலக்கண பிழையே இல்லாமல் எழுதியவர் என்று அவரை பல பேரும் பாராட்டுகிறார். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வடிவத்தை வைத்துக் கொண்டு அதற்குள்ளாக அவர் ஆட வேண்டும் என்கிற சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டு அருமையாக சிலம்பம் ஆடியிருக்கிறார். அவருடைய தமிழ் இயக்கம் என்றைக்கும் நாம் பார்க்கலாம் நம்முடைய நெஞ்சிலே செஞ்சொற் சித்திரமாக இருக்கும். ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் என்ற நாளும் தீங்கனியை செழுந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வீர் என்றுதான் அவர் சொல்கிறார். ஆகவேதான் பாரதிதாசனுடைய பாடல்களில் அந்த மொழி உணர்ச்சி தூக்கலாக இருக்கும். எந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கிளம்புற்றுதான் இளஞ்சிங்க கூட்டம் எல்லாம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை பலம் பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்லார் வால் வீட்டினால் உதைதான் கிடைக்கும் என்று அவர் எழுதுகிறார். இது உணர்ச்சி வயப்பட்டு எழுதுவது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த உணர்ச்சி உலகத்திற்கு பொதுவானது. பொதுவானது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மொழி உணர்ச்சி ஒன்றுதான் மனிதனின் கடைசி மான சின்னம் என்பதை வரலாறு சமூகவியல் அறிந்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது அவனுடைய மான சின்னம், இதை அவன் விட்டுவிட இயலாது. எந்த காரணத்தை கொண்டும் இதிலே அவனுக்கு சமரசம் என்பதே இல்லை. ஆகவேதான் பாவேந்தருடைய பாடல்களிலே எங்கே எடுத்தாலும் அந்த ஒரு உணர்ச்சி, மொழி உணர்ச்சி தகித்துக் கொண்டே இருக்கும். அழகாக சொல்லுவார், வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கோல் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றும் உடலினால் பலராய் காண்பர்,
கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையும் கலங்க கண்டு புள்ளும் நாள் எந்த நாள், உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ. தாயடில் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாதி சென்ற தோயொரு மதுவினாறு தொடர்ந்து எந்தன் செவியில் வந்து பாயும் நாள் என்னால் ஆரிதை பகர்வார் இங்கே என்றெல்லாம் அவர் பாடுவார் பேசுவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், வெறும் கவிஞர் மாத்திரமல்ல அவர், ஆழ்ந்த ஆராய்ச்சியவரிடத்திலே உண்டு. கேட்டலும் கேட்டலும் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, பலரும் பார்த்திருப்பீர்கள். மிக அழகாக சொல்லுவார், சலம் என்கிற சொல் தமிழ் சொல்லா என்ற ஒரு கேள்வி. பாலேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், சலம் என்பது தமிழ் சொல்லுதான். அடுத்தவன் கேட்கிறான், ஜலம் என்கிறார்களே, உச்சரிப்பிலே அப்படி வருகிறது, சலம் என்றால் அது தமிழ் சொல். காரணம், சலம் போனர் கொள்கை சடுதியோடு ஆடி என்று வருகிறது. தண்ணீர் நடக்கிற போது சல 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 என்று நடக்கிறது அல்லவா, அந்த சலசல என்கிற ஒலி காரணமாக சலம் என்று வைத்தார்கள். அதை மற்றவர்கள் ஜலம் என்று சொன்னாலும் அதை தமிழ் சொல்தான் என்று நீ கண்டு உணர்க என்று பாலேந்தர் சொன்ன. எவ்வளவு அகழ்ந்து ஆராய்ந்திருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது. அவர் எப்படி உணர்ச்சிகளை மேல் நிற்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது. சில மொழிகளுடைய திணிப்புகள்லாம் அவர் எதிராக இருந்திருக்கலாமே தவிர, அவரே மற்றவர்களுக்கு சொன்னபடி பாரதி சொன்னானே, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று. அதற்கு பாரதி எப்படி எடுத்துக்காட்டனாக இருந்தானோ அதை போல பாலேந்தர் எடுத்துக்காட்டாக இருந்தார். அந்த காரணத்தாலே தான் அந்த பாலேந்தர் எழுதுகிற போது மிக அருமையாக மிக ஆழமாக சொல்கிற போது பில்கணியம் என்கிற வடமொழி நூலை தமிழுக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான கதையை கொண்டு வந்து பாலேந்தர் பாரதிதாசன், அதற்கு ஒன்றும் உரை வழக்கு அவசியமில்லை, கோணார் நோட்டெல்லாம் அவசியமில்லை, அப்படி படித்தால் புரிந்து கொள்கிற மாதிரி மிக அருமையாக எழுதினார். அமுதவல்லியினுடைய அந்த கதை இருக்கிறதே, எவ்வளவு அருமையான கதையை எடுத்தார். அதுல பாலேந்தரே பேசுகிறார், என்ன சொல்கிறார், கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு கூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரணத்தும் சிலைக்கணிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாக அதிகாரி விடைகந்திட்டான். தமிழ்கவையின் சனங்களிடம் முழக்கம் செய்வான், அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக, அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான், சரியென்றேன் ஒப்பவில்லை இவளும் நானும், தாவதந்தே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒளிகள் நின்றாம், இருவரிலோ சாகின்றோம், நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்றெண்ணி இருக்கின்றீர்கள். தன்மகளுக்கு என அழைத்து கவிதை சொல்லி தரச் சொன்னான், அவ்வாறு தருங்கால் இந்த பொன்மகளும் எனக்காகல் எந்திரத்தால் புலன்மாற்றி போட்டுவிட்டால் ஒப்பிவிட்டேன். எந்த உயிருக்கு அளவில்லை, எழுதாத சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுடல் வெட்டப்படும் ஓர் மாவழிக்கு மனநடுக்கும் கொள்ளுகின்றேன். இன்னும் கேளீர், தமிழர் இந்த கால் வேந்தன் என அழைத்தான், தமிழ்கவி என்ற இணையவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ, ஐயகோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ, உமையொன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர்தமிழை உயிரென்று போற்றுவீங்கள். அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுகருக்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ, அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான், சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை, அரசன் மகள் தன்னாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்கு நினைத்திருந்தாள், ஐயகோ சாகின்றால் அவளை காப்பீர், அழகியவன் திருநாடே அன்பு நாடே, வையகத்தில் உன் பெருமை தன்னை நல்ல மணி நதியை உயர்குன்றை பெய்யினரும் சோலையினை தமிழார் பாடும் பேராவல் தீர்ந்ததில்லை அப்பேராவல் மெய்யுதய மறுபடவும் அவ்விரத்த வெள்ளந்தான் வெளிப்படவும் தீருமன்றோ என்று மக்களாட்சி எப்படி மலர்கிறது என்பதை பாலேந்தர் கச்சிதமாக சொல்கிறார். அந்த ஓமைகளிலே எவ்வளவு அழகு இருக்கிறது, ஆழம் இருக்கிறது. சொல்கிற போது சொல்கிறான், உன் பாலை சிரிப்புக்கு நான் இன்று பதறிவிட்டால் நாளை வேந்தனும் நச்சரவுக்கு என் செய்வேன். சிரிப்பு பாலை சிரிப்பு என்று எவ்வளவு அழகாக சொன்னான், இயல்பாக சொன்னான். கணக்கு போடுவதைப் போல கடுதாசி எடுத்துக்கொண்டு காகிதத்தினுடைய விலையேற்றத்திற்கு சில கவிஞர்கள் காரணமாக இருக்கிறார்களே, அப்படி இல்லாமல் அப்படி வந்து வார்த்தை விடுகிறது எவ்வளவு அழகாக, எவ்வளவு அழகாக பாலை சிரிப்பு. நான் இந்த பாலேந்தருடைய பாடலை வந்து நான் பள்ளியாசிரியராக இருந்தபோது ஒரு இடத்துல சொல்லி வேலையே போயிட்டு, நம்முடைய இலக்கிய ஈடுபாடு எனக்கு அப்படி வந்து ஒரு நிலை வந்து விட்டது. வேற ஒன்றும் பள்ளியில வந்து பத்தாம் வகுப்புல பாடமாக ஒரு பாடலை வைத்திருந்தார்கள், பாலேந்தர் பாடல். பள்ளி மாணவர்கள் எல்லாம் படிக்கலாம் படிக்கலாம் தப்பு இல்லை என்று சொல்லி அவர்கள் தருதி வைத்த அந்த பாடல். நான் ஆங்கில ஆசிரியர், எனக்கு வேலை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுப்பது, இந்த தமிழ் படித்தவங்க தமிழ் சும்மா இருக்கக்கூடாது. அதனால பாலேந்தருடைய நினைவு நாள் வந்ததும் இன்று பாலேந்தருடைய நினைவு நாள். ஆகவே குழந்தைகளே, நாம் ஆங்கிலத்தை கொஞ்சம் வைத்துவிட்டு தமிழை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அந்த பாட்டை படித்தேன். நீளமான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தேன். எங்க தலைமை ஆசிரியர் சுத்தி வந்தவர் அதை பார்த்தார், சீட்டே கிளிஸ்டர். ஆங்கில ஆசிரியர் தமிழ் பாடலை நடத்தினார் என்பதற்காக அல்ல, எங்க வகுப்புல வந்து ஆங்கிலம் படித்தார்கள் பெண்களும் படித்தார்கள். நான் பாரதிதாசன் மேல எனக்கு அவ்வளவு ஈடுபாடு, எனக்கு எல்லா பாடல்களும் மனப்பாடம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவு இருக்கு. வந்துட்டே இருந்தபோது நீளமான ஆடைக்குள்ளே பெண்கள் பக்கத்துல நான் நின்று இருக்கிறேன், தப்பித்தபடி அவர்கள் வந்து எங்க பள்ளியில சீருடை வந்து நீலப்பாவாடை வெள்ளை சட்டை அந்த பெண்மக்கள் ஏழை இருக்கிறார்கள் என்பதை நான் நினைவிலே கொள்ளாமல் எனக்கு இருந்த தமிழ் காதல் காரணமாக உயரமான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோல முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோன்னு நான் சொல்லல, சீட்டை கிழித்து விட்டார். நான் பாவேந்தரை ஆழமாக படித்திருக்கிறேன். பாவேந்தரை பேசுவதும் தான் ஒரு நாள் வரும். பாவேந்தர் அவ்வளவு இருக்கிறார், அவ்வளவு அவரிடத்தில் வந்து ஒரு வேகம் இருந்தது. பாவேந்தருடைய காலத்திற்கு பிறகு நாமக்கல் கவிஞரை பார்க்கிறோம். எனக்கு ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும், பல பேர் நினைக்கிறார்கள் பாரதிதாசன் என்றால் ஒரு திராவிட இயக்கத்துக்காரர், காரணம் அவர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறார்கள் இல்லையோ, தமிழர்களுக்கு ஒவ்வொருவரும் ஒரு கட்சியில் வைத்து விட வேண்டும். பாரதிதாசன் எவ்வளவு விடுதலை பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரு விடுதலை கவிஞர் சொல்றதில்லை. பாரதியார் கூட காங்கிரஸ் தேவின்னு எழுதுகிறார். இந்த காங்கிரஸ் கட்சி என்கிற பேராய கட்சிக்கு 64 வரிகளில் பாடலை எழுதிய அந்த நாளில் ஒரே கவிஞன் பாரதிதாசன். பாரதி அல்ல, இப்ப மேயோன்னு அம்மையார் அவர்கள் அந்த நாள் எழுதுகிறார்கள், இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது. அதற்கு அந்த அம்மையார் கண்டுபிடித்த காரணம், இந்தியர்கள் இப்படி நாய் நரிகளைப் போல மிருகங்களைப் போல தரையிலே படுக்கிறார்கள் என்று அவர் எழுதினார்கள். இந்த மேயோ என்கிற அம்மையார் இந்தியாவுக்கு வந்தபோது எல்லாரும் எதிர்த்து எழுதுகிறார்கள், பாரதிதாசன் தான் நம்முடைய இந்திய நாட்டை அந்த அம்மையார் இப்படி பழித்தார்கள் என்று நினைத்து என்ன பண்ணினார், உடனே மேயோ என்கிற பந்தி என்று சொல்லி ஒரு துண்டு பிரசுரம் போட்டார். அவருக்கு அவ்வளவு வேகம். நான் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல இயலும், எனக்கு காலத்தினுடைய அருமை கருதி நான் அவர்களை விடுக்கிறேன். ஆனால் எவ்வளவு பாடியிருக்கிறார், கதர்பாட்டு, காந்திக்கு பாட்டு, அது ராட்டின பாட்டு, இவைகள் எல்லாம் பாடியிருக்கிறார். ஆனா உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், அதை அப்படியே மறைத்து விட்டு அவர் இந்த நாட்டு விடுதலைக்காகவே பாடாதவரை போல சொல்கிறார். அப்படி இருந்தால் ஆச்சாரிய கிருபலானி, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஒரு மோதிலால் நேரு அரசியல் வாழ்க்கையிலே பார்த்தால் கூட அவர்கள் ஒரு பேராய கட்சியினுடைய லட்சியங்களுக்கு சில காலங்களில் எதிராக இருந்திருப்பார்கள், பிற்காலத்தில் எதிராக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வரலாற்றை வரலாறு என்கிற அளவில் நாம் வாழ்த்தி ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன். நாமக்கல் கவியினுடைய விழாவிலே பேசுவதற்காக ஒரு 4-5 நாள் அவரை படித்தேன். ஒரு சில கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவர் சிறந்த கவிஞர் என்பதிலே நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த பாரதிதாசன் அளவுக்கு அவர் கவிஞராக இருந்தால் இல்லை, அதை மற்றவர்களும் ஏற்பார்கள். மானன் அவளை சொன்னால் மருடுதல் அவளுக்கு இல்லை, தேன்மொழி கோமை சொன்னால் தவிட்டுதல் தேனுக்குண்டு, இதெல்லாம் அவர் எழுதுகிறார். அவருடைய சிறந்த பாடல் ராஜாஜி அவர்கள் வேதாரண்யம் உப்புச்சத்தியாகரத்திற்கு போன போது ஒரு 20 நாளைக்கு முந்தி அவர் எழுதுகிறார். அதுதான் கத்தி இந்தி ரத்தம் இந்தி யுத்தம் ஒன்று வருகிறது என்கிற பாடல். அதை வழிநடை பாட்டாக அன்றைக்கெல்லாம் பாடுகிறார்கள். இதில் நான் வந்து மனதில் நினைத்தது, இந்த நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த காலத்திலேதான் பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்ந்திருக்கிறார். தமிழிலே இவ்வளவு மகத்தான கவியாக இருக்கிற இந்த பாரதிதாசனை தான் வாழுகிற காலத்திலே நாமக்கல் கவிஞர் எங்கேயாவது வாழ்த்து எழுதியிருக்கிறாரா என்று எனக்கு ஆசை. நான் அதற்காக ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரம் செலவழித்து அவர் எழுதியிருக்கிற எல்லா பாடல்களையும் பார்த்தேன். எனக்கு மனதில் ஒரு சங்கடம் கூட வந்தது, கவலை கூடு கட்டி கொண்டது. மிகச்சிறந்த கவிஞராக இருக்கிற நாமக்கல் கவிஞர் தன்னுடைய காலத்தில் தனக்கும் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற ஒரு பாரதிதாசனை எந்த வரையிலும் சொல்லவில்லையே, ஒரு அரசியல் கட்சிக்காரர்களைப் போல இந்த கவிஞர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் உங்க தமிழர்களே தமிழர்களே உங்களை வணங்கி ஒரு சங்கடத்தை வெளிப்படுத்துகிறேன். பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி ஒரு அருமையான பாடலை நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்கிறார். ஆனால் நாமக்கல் கவிஞரின் பாடல்கள் என்று பதிப்பித்த பெருமக்கள் அந்த பாடலை எடுத்திருக்கிறார். நம்முடைய பெரியவர்கள் சரியாக இருக்கிறார்கள். நாமக்கல் கவிஞருடைய பாடல்களை எல்லாம் பார்க்கிறோம், இன்றைக்கும் அவைகளிலே இருக்கின்ற அந்த காந்திய நெறிமைக்காக, அதாவது ஒரு உறுத்தல் இருக்கிறது. தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய நாடு அடிமைப்பட்டது என்றால் என்னுடைய நாடு அடிமைப்பட்டது என்று சொல்லி அந்த அடிமைப்பட்ட நாட்டினுடைய அந்த விடுதலைக்காக கொடிபிடிப்பதற்காக நான் எழுதுகிறேன், விடுதலைக்காக எழுதுகிறேன் என்கிற சமுதாய உறுத்தல் அந்த நாமக்கல் கவிஞருக்கு இருந்தது. அது போதும். அதே போல கவிமணி வாழ்ந்தார். கவிமணி விடுதலை போராட்டத்திலே பங்கேற்றவர் அல்ல, ஆனால் விடுதலைக்கான பாடல் ஒன்று இரண்டு எழுதியிருக்கிறார். அவர் சிறைக்கு சென்றவர் அல்ல. அவர் தான் கவிதையை பற்றி சொல்லுகிற போது அழகாக சொன்னார், உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்றார். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்றார். இந்த ஆசியாவினுடைய ஜோதி என்று சொல்லி ஒரு அருமையான காவியத்தை எழுதியிருக்கிறார். அதை பலரும் படித்திருக்கலாம். மலரும் மாலையும் என்கின்ற அவருடைய தொகுப்பிலே காணப்படுகிறது. அவர் சிறந்த கவிஞர். அதிலே உருவகம் உள்ளடக்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை. உருவகம் என்று எடுத்துக்கொண்டால், உருவம் பாம் என்று எடுத்துக்கொண்டால், கவிஞரின் பாடல்கள் எப்போதும் நிற்கிறவைகளாக இருக்கிறது. பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த ஜீவா எளிமையான சொற்களால் எழுதினாலும் இந்த நேரத்தில் நாம் அவரை நினைக்க வேண்டும். காரணம், ஒடுக்கப்பட்ட சாதாரண மக்களுக்காக பாடுபட வேண்டும், அவர்களை கைதூக்க வேண்டும், இந்த மனிதர்களுக்கெல்லாம் விழிகர வேண்டும் என்று பொது உடைமை இயக்கத்தவர்களும் நினைத்தார்கள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, என் தோளா பசையற்று போனோமடா என்று சொல்லி ஒரு 1000 தோழர்கள் இந்த மண்ணில் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தை வளர்க்க மாத்திரம் இல்லாமல் ஒரு ஏழைகளுடைய கவலைகளை மாற்ற கண்ணீரை துடைக்க இந்த காவிய வரிகள் அன்றைக்கு உதவி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த நாளில் குருவிக்கா கவிதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை மறந்து விட்டுருவோம். அசலாம்பிகை அம்மையார், சதுசு யோகியார், யோகியாரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும், கொஞ்ச நாளைக்கு முந்தி வரை கண்ணதாசன் ஒருவர் தான் அவரை சரிவர அறிந்து கொண்டிருந்தார். அவரை பற்றி எழுதியிருக்கிறார். கம்பன் காவிய சாரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் கம்பனில் நாம் கண்டுகொள்ளாத உண்மைகளை எல்லாம் சதுசு யோகியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுத்தானந்த பாரதியார் இதுவரைக்கும் நம்மோடு வாழ்ந்தார். சின்ன வயதில் நான் அவரை அறிவேன். நான் ஒரு 30 வருடங்களுக்கு முந்தைய அவரோடு பேச போனேன். பாரத சக்தி என்று சொல்லி ஒரு மாபெரும் காவியம் எழுதியிருந்தார். அது அந்த நாள் நடையில் எழுதப்பட்டது. என்னால் அதை வந்து ஒரு 10 நாள்கள் கூட படித்து உணர்ந்து கொள்ள இயலாது. ஆனால் அவர்கள் சிறந்த கவிஞர்கள். அவர்கள் காலத்தில் விடுதலை வேள்விக்காக அவர்கள் கவிகளை பாடினவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ராய சொக்கலிங்கம் தமிழ் கடல், அவருக்கு இருந்த சிறப்பு, அவர் அந்த நாளில் கவிதைகள் எழுதினார். காந்தி மகானை தேடி வந்து காரைக்குடியில் அவருடைய இல்லத்திலே உணவருந்தி போனார் என்று செய்தி சொல்கிறது. மகாகவி பாரதி காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்திற்கு போன போது அவரிடத்திலே விரும்பி நிழற்படம் எடுத்துக் கொண்டான் என்று வரலாறு பேசுகிறது. அப்படிப்பட்ட பெருமகன் அவரும் எழுதியிருக்கிறார். அதற்கு அப்பால் எஸ் பி சுந்தரம் எழுதினார். கொத்தமங்கலம் சுப்பு எழுதினார். சின்ன வயதில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கொத்தமங்கலம் சுப்பு விடுதலை வேள்விக்காக பாடல் எழுதியவர். அதற்கு பிறகும் எழுதினார். கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி கடலை படைச்சா சுடலப்பையாண்டி. இதே மண்டபத்தில் அவர் சொன்னதை நான் இங்கிருந்து கேட்டேன். கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி கடலை படைச்சா சுடலப்பையாண்டி. கவிஞர் என்றால் அவர் கவிஞர். ஓமைகள் எவ்வளவு எல்லாரும் கடலுடைய அலைகளை பார்த்தார்கள். அவன் தான் சொன்னார், கடலின் ஏப்பம்தான் அலைகள். எல்லோரும் பறக்கின்ற கொசுவை பார்க்கிறோம். சுரதா பார்த்தார், என்ன சொன்னார், பறக்கின்ற கருப்பு சீரகம். அருமையான ஓமைகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு சொன்னார். எவ்வளவு அழகாக எழுதுவார். அவன் எழுதுகிற சொல்றான், சொக்கழகி விழிவாசல் திறக்கவில்லை, சொக்கன்பான் வெளிதறந்தான், சொக்கழகி விழிவாசல் திறக்கவில்லை. அப்படி எழுதுவார் அவர். இதை படிக்கிற போதெல்லாம் அப்படி. இன்னொரு வரலாற்று நுட்பத்தோடு கவிதை எழுதிய ஒரே மனிதர் சுரதா. நான் எல்லாம் படிச்சுட்டு சொல்றேன். அழுகம் தொழுகம் அன்றாடம் படித்து விட்டு சொல்கிறேன். கிளியோபாத்திராவினுடைய மார்பில் ஒரு மச்சம் இருந்தது என்று ஒரு குறிப்பு வரலாற்றில் இருந்தால் கவிஞன் வந்து இதெல்லாம் தேட மாட்டான். உணர்ச்சி வழி பாடுகிறவன். சுரதா ஒருவர் தான் அதுல வந்து படங்களை எடுத்து பாடப்புத்தகங்களை வைத்துக் கொண்டு சரித்திரங்களை எல்லாம் புரட்டி அந்த மச்சம் ஆறுங்கலமா ஐந்துங்கலமா என்று கருதி முடியுமான அதை தெரிந்து அதை வார்த்தை போட்டு எழுதுவார். அவர் கவிதை என்பது ஒரு வேள்வியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிதை, நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் கனத்தால் வருவது கவிதை என்று கவிதைக்கு நான் சொன்ன இலக்கணம் இருக்கிறதே அதை போல எப்போதும் எழுதுகிறார். சுவரும் சுண்ணாம்புன்னு எழுதியிருந்தார். நீங்கள் படித்திருப்பீர்கள். சுவரும் சுண்ணாம்பும் படித்தால் நமக்கு சிரிப்பு வரும். அதுல சினிமா நடிகைகளை பற்றி தான் எழுதியிருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுல இருக்கிற அந்த நாட்டுப்புற அந்த அழகு இருக்கிறதே, அந்த செழுமை இருக்கிறதே, அதற்காக எப்போதும் படிக்கலாம். மிகப்பெரும் காவியங்களை அவர் படைத்திருக்கிறார். அவருடைய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் பலருக்கு இருக்கிறது. அதாவது வந்து அவர்தான் மரபு பாத்திகளில் புதுக்கவிதை மத்தள சத்தத்தோடு முதலிலே புறப்பட்டவர். மிக அருமையாக அவர் எழுதுகிற பேராற்றலை பெற்றிருக்கிறார். புன்னி வளவன் ஒரு அருமையான கவிஞர். காஞ்சிபுரம், திருவாரூர், நம்தலங்கள், கடலோர, கல்லறைதான், நமக்கு கோயில், மூஞ்சியை பார், என்றவரை வீழ்த்தி வந்த மூதறிஞர், அண்ணாசொல், நமக்கு வேதம். எதுக்காக சொல்லி காட்டுறேன்னா, என்சீர் விருத்தம் எழுதினால் இன்றைக்கும் வாழ்கிற கவிஞர்களில் திரும்ப அடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எழுதுகிற ஒரு அற்புதமான எழுத்தாளர். ஒரு உண்மையை சொல்லவா, இன்றைக்கு வாழ்கிற காலத்தில் கவிஞர் குடியரசன் ஒருவர் இருக்கிறார். நான் தமிழர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கட்சிகளை மறந்து விடுங்கள், உங்கள் கட்சிகளை தூக்கி அப்பால் எரிந்து விடுங்கள். நான் வந்து இந்த 15 ஆண்டுகளில் தமிழில் படித்த புத்தகங்களில் தலை சிறந்த புத்தகம் இந்த தத்துவ கவிஞர் குடியரசு எழுதியிருக்கிற நிர்வாணத்தில் நீ என்று என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் அரசியல் எங்கேயோ வந்து ஒரு சென்று கொண்டிருக்கிறார். அது அவருடைய அரசியல் வேலை. இந்த நிர்வாணத்தில் நீ என்கிற புத்தகத்தை நான் பார்த்தபோது அதிர்ந்து போனேன். தமிழை இப்படி எழுத இயலுமா? தத்துவ இயலை இப்படி எழுத இயலுமா? வெள்ளக்கார அப்படி எழுதல. நான் வந்து பில்டிங் ரங்க்லாம் எனக்கு மனப்பாடம். இது ஒரு பெரிய தத்துவ ஞானி. நான் அவனை ஒத்துக்கல. நான் தத்துவ ஆசிரியர்கள் வேறு, தத்துவ ஞானிகள் வேறு என்று சொல்லிக் கொண்டிருப்பவன். என்ன தமிழ்ல இப்படி எழுத இயலுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவன் ஒரு அருமையான கவிஞன். ஒரு வசன கவிதையிலே அப்படி அழகாக நிர்வாணத்தில் நீ மொத்தமே 56 பக்கம். இந்த 56 பக்கத்துல உங்களை அப்படியே ஓடிச்சுட்டான். நீங்கள் இடது பக்கமாக திரும்பி படுத்தே ஆக வேண்டும். நீ செத்து போன பிறகு கூட எவ்வளவு அருமையாக எழுதுகிறான். அப்படி எழுதுகிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். குடியரசு முடியரசன் ஒருத்தர் இருந்தார் அந்த முகவை மாவட்டத்தில், அருமையானவர். வாணிதாசன் ஒரு கவிஞர். அவரெல்லாம் நாம் மறந்துட்டோம். நிறைய பேர் மறக்கணும். ஏன்னா புதுசா நினைக்கிறதுக்காக நாம் மறக்கிறோம். வாணிதாசன் அழகாக எழுதினார். என்ன எழுதினார்? தட்டார் 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 நாளும் தட்டாவிட்டால் கெட்டார். அப்படி எழுதுகிறார்கள். யாரு தட்டுகிறவர் சொல்கிறார்? வேலவேந்தன். அவர் இன்றைக்கும் வாழ்கிறார். அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்தா ஒரு ஆபத்து. அமைச்சராக இருந்தா அவர் கவிஞர் இல்லையம்மா. அமைச்சராக இருந்தா அவங்க கூட இருக்கவெல்லாம் சேர்ந்து இவரை தவிர இவரும் கவிஞர் இல்லைன்னு. அவன் என்ன, இவர் அமைச்சராக இருந்து கவிதை எழுதினாலே மத்தவெல்லாம் சேர்ந்து இவர் கவிஞர் இல்லைன்னு. இப்படி அரசியல் கட்சிகளே உண்மையிலே நான் வந்து அவர்களை பாராட்டுகிறேன். அது வேற. இலக்கியத்தில் இருக்கிற இந்த கட்சிகளை நான் என்ன பண்ணுவது? அருமையான கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய தாளாட்டு தாய் சொல்கிறாள். வேளவேந்தனுடைய கவிதையில சொல்கிறாள், தோல விழுந்த மாங்கனியால் இதழையாக்கி தும்பி தந்த சந்தத்தால் கழுத்தையாக்கி ஆள் போன்ற என்வயத்தில் உன்னை வைத்தோன். ஆறுமகனே ஆறுமகனே தேடுகின்றேன். என்ன அருமையாக இருக்கிறார். தூத்துக்குடியில் இருந்தார் சீனிவாச ராகவன். நம்முடைய பெரியவர் மனவை முஸ்தபா எல்லாம் அறிவார்கள். கல்லூரி பேராசிரியர் அவர் வந்து கம்பனை நடத்தினால் ஷேக்ஸ்பியர் நடத்தினால் எல்லாரும் கேட்பார்கள். சீனிவாச ராகவன் அவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய விற்பனர். ஒரு 60 வயதுல மணிவிழா கண்ட பிறகு தேடிட்டு அவருடைய அந்த பாடலை சொல்கிறேன். குற்றாலத்துக்கு போகிறார். 60 வயதுல மணிவிழா கண்ட பிறகு சீனிவாச ராகவன் தூத்துக்குடி கல்லூரி முதல்வர் அங்க உட்கார்ந்திருக்கிறார். அங்க உட்கார்ந்த பிறகு ஒரு பாடல் வருகிறது. குத்தாலத்து மலையின் மேலொரு குருணி மேகம் கொட்டுது, போன மூங்கில் உடம்ப வளைச்சு கும்மி பாடி வெட்டுது, சித்தாத்தங்கர தோப்பில் அந்த சிறுக்கி வந்து பிழுக்கிறா, சின்ன முல்லை சிரிப்பில் எந்த சிந்தை தூக்கி குளுக்கிறா, பொங்கு மாங்கடல் காளிக்கு போ பூச்சோரி கொடி ஏறிச்சு, பொருண்டு துள்ளும் அருவி தண்ணி பூக்கள் எங்கும் தூரிச்சு, வங்கி போட்ட சேலை கட்டி வயசு பொண்ணு நடக்கிறா, பாலை கண்ணை வீசி உசர வச்சு கொள்ள துடிக்கிறா, போன மாசம் வந்த குருவி புதுசு குடும்பம் படைச்சது, பொந்தில் இருந்து தலையை நீட்டும் புள்ளைய கண்ணைய தொடக்கிது, தேனருவி காட்டில் அந்த தெம்பு காரி ஆடரா, திரும்பி கூட பாராம என்ன திருகி கொண்டையில் சூடரா என்று. நான் இந்த பாடலை சொல்வதற்கு காரணம் அழகான சந்தம் இருக்கிறது என்பதற்காக அல்ல, அதில் ஒரு சங்கதி இருக்கிறது. 60 வயதுல மணிவிழா கண்ட பிறகும் கூட நம்முடைய பேராசிரியர் சீனிவாச ராகவன் அவர்களுடைய அந்த வாலிபத்தை தமிழ் சாகாமல் காப்பாற்றி இருக்கிற சமாச்சாரம். இது டிஎஸ் எலியட் அப்பீல். டிஎஸ் எலியட்ல அது இருக்குது. டிஎஸ் எலியட் அப்பீல், அதாவது போன மாசம் வந்த குருவி புதுசு குடும்பம் படைச்சது, பொந்தில் இருந்து தலையை நீட்டும் புள்ளைய கண்ணையை தொடக்கிது என்கிற போது அது டிஎஸ் எலியட்டினுடைய ஒரு வரி, அதற்குள்ள மின்னி மின்னி போகிறது. மிக அழகாக அவர் செய்திருக்கிறார். நம்முடைய நிகழ்காலத்தில், நிகழ்காலம் என்றால் இந்த பக்கத்து காலத்தில் நாம் பார்க்கிற போது கண்ணதாசன் ஒரு பிரம்மாண்டம். அதுல வந்து மறுப்பில்லை. திரைப்பொருள்களை எல்லாம் திரை இலக்கியங்கள் என்றவர் ஆக்கியம். மாங்கனி என்கிறவருடைய காவியத்தை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவருக்கென்று ஒரு தனி முத்திரை இருந்தது. அவரிடத்தில் அதிகமான முரண்பாடு இருந்தது என்று சொல்கிறார். அப்படி சொல்கிறவர்களை நான் வணங்கி சொல்கிறேன். அந்த முரண்பாடுகள் தான் அவரை மிகச்சிறந்த மனிதன் என்று ஆக்கியிருக்கிறது. முரண்பாடுகள் இருக்கிறவன் தான் சத்தியவந்தனாக இருப்பான். சொன்னதையே சொல்கிறவன் பெரும்பாலும் சரியாக இருக்க மாட்டான். எவரிடத்திலே முரண்பாடு இல்லை என்கிறீர்கள்? அறிஞர் அண்ணாவிடத்திலே முரண்பாடு இல்லையா? அறிஞர் அண்ணா மகாத்மா காந்தியை குறித்து எழுதினார். என்ன எழுதினார்? சுச்சேதா நையர்கள் சூழ வர, சுசீலா நையர்கள் சூழ வர, சுச்சேதா திருப்பலானிகள் பாடி வர, அந்த இரண்டு இளம் பெண்களின் மார்புகளின் மீது கைகோட்டு வருகிறாரே, இவர்தான் மகாத்மா, இவர்தான் உலக உத்தமரான் என்று அவர் ஒரு காலத்தில் எழுதினார். ஆனால் மகாத்மா காந்தி மரணம் அடைந்த போது அதே அறிஞர் அண்ணா எழுதினார், உலக உத்தமர் மறைந்தார், உள்ளீர் உடைந்தது, கண்ணீர் பெருகிற்று, கலங்குகிறது உள்ளம் என்று அவர் எழுதினார். இதுல என்ன இருக்கிறது? ஒரு நேரத்திலே ஒன்றை சொல்கிறார்கள், அவருடைய மனம் மாற்றம் அடைகிற போது வேற ஒன்றை சொல்கிறார்கள். இதற்கு ஒருவரும் இந்த மண்ணில் விதிவிலக்கு இல்லை. மூதறிஞர் ராஜாஜி இந்த மண்ணிலே இந்தியை கொண்டு வந்தார். இந்த மண்ணிலே இந்திய அவர் எதிர்த்து இயக்கம் நடத்தினார். இது முரண்பாடாக உங்களுக்கு படவில்லையா? முரண்படாதவர்களே இல்லை. வாழ்க்கை என்பதே முரண்பாடுகளின் முற்றம் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவரை வந்து முரண்பாடுகிறவர் அப்படி பண்றார் எப்படி பண்றார் என்கிறார். அவர் முரண்பாடுகளில் உறுதியாக இருந்தார். முரண்படுவார், முரண்பட்ட போது அடிப்பார். அதாவது அவருடைய முகம் பார்க்கிறபோது தெரிகிறது. அதாவது அதுக்கு வந்து நாம வந்து கண்ணாடியை சொல்லக்கூடாது, ஆடியை சொல்லக்கூடாது. ஒரு ஆடியை போல பார்க்கிறதை சொல்கிற சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற தவிப்பு மாத்திரமே அவரிடத்திலே இருந்திருப்பதை பார்க்கிறோம். சொல்கிறேன், பிரதமர் நேரு அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படுகிறது. அன்றைக்கு ஒரு கவிதை எழுதுகிறார். அதிலே சொல்கிறார், கனடாவில் நடமாடி கங்கையிலே நீராடி மாதர் கலைகாண சென்னை வரும் மங்காத பங்கமீதி பேராடர்ந்து பத்திரிகை போத்துகின்ற செவ்வந்தி பூ மேனியனார் சிவத்தவரான் நேரு என்பேன் என்று எழுதி கொண்டே வருகிறார். மாதர் கலைகாண சென்னை வரும் என்றால் என்ன அர்த்தம்? கலை என்றால் சேலை என்ற அர்த்தம். இப்படித்தான் அவர் எழுதினார். அப்படி ஒரு நேரம் வந்தது. பெண்களுடைய சேலைகளை பார்ப்பதற்காகத்தான் நேரு சென்னைக்கு வருகிறார் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இது ஒரு உச்சம். ஆனால் அந்த நேரு பெறான் மறைந்த போது இதே கவிஞன் எழுதுகிறான், சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ, தெய்வமே உனை ஒரு நாள் சேம்பு ஏழ வையோமோ, யார் நிழலில் குடியிருப்போம், யார் மொழியில் அமைதி கொள்வோம், நேரையில்லா பாரதத்தை நினைவில் யார் வைத்திருப்பார், பச்சை குழந்தை பாலுக்கு தவித்து விட்டு பெற்றவளை அந்த பெருமான் அழைத்து விட்டான், வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேளையிலே தாய்க்கிளியை கொண்டுவிட்டு தேய்க்கிளியை தவிக்க விட்டான், நேருவா இறந்தார், நேர்மைக்கு சாவுண்டா, அம்மம்மா அம்மம்மா என்று எழுதுகிறான். ரெண்டு வரிகளை எழுதினான், ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய், எங்கள் ராஜா இலையே மார்பினில் சூட என்று எழுதினான். ஒரு சங்கத்து புலவன் முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று கேட்டானே, அதே வரிகள் அப்படியே சொன்னான். என்ன சொன்னான்? ரோஜா மலரே நீ ஏன் மலர்ந்தாய், எங்கள் ராஜா இலையே மார்பினில் சூட. இப்ப கனடாவில் நடமாடி கங்கையிலே நீராடி என்று எழுதுகிற கவிஞன் தான் இதையும் எழுதுகிறார். இது முரண்பாடு என்று சொல்லி ஒதுக்க இயலாது. அந்தந்த உணர்ச்சிகளுக்கு ஆர்ப்படுகிற கவிஞன் அதில் எப்படி ஊந்தி உயர்ந்து நிற்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவருடைய எத்தனையோ பாடல்களை காட்டலாம். என் திரைப்பட பாடல்களிலே கூட அவ்வளவு அருமையாக எங்கே எழுதப்படுகிறது, எவ்வளவு அருமையாக எழுதுகிறான். தத்துவத்தை அதிலே சொன்னான். என்ன சொன்னான்? கடவுள் இரண்டு பொம்மை செய்தான் தான் விளையாட, அந்த இரண்டும் சேர்ந்தொரு பொம்மை செய்தது தாம் விளையாட. எவ்வளவு அழகாக ஒரு தத்துவத்தை வந்து மனிதர்களுக்கு அவன் தருகிறான், எளிமையான வார்த்தைகளிலே எளிமையான பதங்களிலே தருகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். வாழ்நாளிலே ஒன்றை சொல்கிறேன், ஒரு சிறந்த கவிஞன், மக்களுக்கு நம்பிக்கை தருகிற கவிஞன், இளைஞர்களுக்கெல்லாம் நம்பிக்கையாக இருந்த கவிஞன் ஒருவன் நம்முடைய காலத்திலே வாழ்ந்தவன் என்றால் அது கண்ணதாசன் தான். அந்த காலத்திலே பட்டுக்கோட்டை, உண்மையிலே அவர் பாட்டுக்கோட்டை தான், மறக்க முடியாத ஒரு மனிதன். திரைப்பட இலக்கியத்திலே இவ்வளவு செய்ய இயலுமா என்று அவர் காட்டினார். எவ்வளவு அழகாக சொன்னார், வேப்பமர உச்சியிலே சாதாரண திரைப்பட பாடல் அல்ல, விளையாட்டா சொல்லி வைப்பாங்க, வீரத்த முளையிலே கிள்ளி வைப்பாங்க என்று எழுதுகிற போது அது ஒரு இலக்கிய செழுமையோடும் இருக்கிறது, திரைப்படத்திலும் வந்து விடுகிறது. இறை போடும் மனிதருக்கே இறையாகவும் வெள்ளாடே என்று அவர் எழுதுவதில் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. இப்ப சில பேர் நினைக்கிறான் ஏதோ எழுதுகிறார்கள், கவியனிடத்திலிருந்து அப்படி சும்மா வராது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி என்று எழுதினானே, அது என்ன சினிமா வரிகளா, சிந்தனைக்குரிய வரிகள். சும்மா கிடந்த நிலத்தை கொத்திங்கிறான், அந்த சும்மாங்கிற சொல்லி எப்படி சுகமா இருக்கு பாருங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி, இந்த ஏர் நடத்துவதிலே சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, முதல்ல போகிறவன் ஆழமாக உழுது கொண்டே போகிறான், அவன் வந்து ஆழமாக உழுது கொண்டே அவன் போகிறான் என்பதற்காக அடுத்தவன் வந்து அப்படி மேல வச்சுக்கிட்டே போவானா, இவன் உழமாட்டானா. அதனால சோம்பல் என்று உங்களுக்கு வந்து விட்டால் இந்த உழவு தொழில் பாழ்பட்டு போகும் என்பதை அவ்வளவு அழகாக சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தின்னு அடிச்சான். அது மாத்திரமல்ல, ஒரு அழகான இடம் சொல்லும் போது, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று சொன்னானே, தன்னுடைய இயக்கத்தினுடைய தத்துவத்தை அதில் வைத்தான். கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய பொது உடைமை விஞ்ஞாபனத்திலே சொன்னான், ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸும் கார்ல் மார்க்ஸும் சேர்ந்து சொன்ன போது, வர்க்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட், யூ ஹவ் நத்திங் டு லூஸ் பட் யுவர் செயின்ஸ் என்று சொன்னான். உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழக்க வேண்டியது சங்கிலிகளை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த தன்னுடைய இயக்கத்தினுடைய தத்துவத்தை அழகாக திரைப்பட பாடலிலே வைத்தான். காடு விளஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று வைத்தான் என்றால் என்றைக்கும் நினைவுகளிலே அவர் நீந்திக் கொண்டிருப்பான். இந்த காலகட்டத்திற்கு பிறகு நான் வசன கவிதைக்கு வருகிறேன். தமிழுக்கு கிடைத்த புதிய வடிவம் வசன கவிதை என்பதிலே சந்தேகமில்லை. பாரதிதான் தொடங்கி வைத்தான், வடிவத்தை காத்தால் சத்தியத்தை காக்கலாம் என்று வசன கவிதையிலே அவன் எழுதியது ஒரு மிகச்சிறந்த இடம். தீ இனிது என்று பாரதி முதலில் எழுதினான், பெரும் குழப்பம் வந்து விட்டது. தீ சுடும் என்று எழுதி கொண்டிருந்த தமிழர்களுக்கு மத்தியில் பாரதிதான் முதன் முதலாக தோன்றி வசன கவிதையினுடைய வரலாற்று தலைவனாகலால் தீ சுடும் 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 என்று படித்த தமிழர்களுக்கு மத்தியில் தீ இனிது என்று எழுதினான். ஏன் அப்படி எழுதினான் என்றால், அதுதான் வசன கவிதை உலகமெல்லாம் வந்திருக்கிற வழி. தீ சுடும் என்பது அறிவுக்கு பொருந்துகிறது, அது அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தீ இனிது என்று எழுதினால் அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாது, உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளும். காரணம், சுடுகிற இந்த தீயினாலே தான் சமையல் நடக்கிறது, வேள்வி நடக்கிறது, இந்த உலகம் நடக்கிறது என்கிற உண்மையை அறிவு உடனே ஒப்பாது, உணர்வு ஏற்றுக்கொள்ளும். ஆகவே அறிவு சம்பந்தப்பட்டது வேறு, உணர்ச்சி சம்பந்தப்பட்டது வேறு, உணர்வு சம்பந்தப்பட்டது வேறு என்று பாரதி அன்றைக்கு பிரிக்க ஆரம்பித்தான். வசன கவிதையால் வாழும் போதே வரலாறு ஆனவர் வால்ட் விட்மன். அந்த காலத்தில் பாரதி எழுதுகிறான், மந்திர ரிஷிகளில் ஒருவராக இவரை ஐரோப்பிய ஜாதியார் நினைக்கிறார்கள் என்று ஆரம்பத்திலே எழுதினான். இன்றைக்கு நாம் பேசுகிற புதுக்கவிதை எங்கோ தொடங்குகிறது, 34 மணிக்குடியில் பிச்சைமூர்த்தி என்கின்ற இந்த புதுக்கவிதையினுடைய பிதாமகர் முதன் முதலாக எழுதுகிறார் காதல் என்கிற கவிதை. இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுந்தர ராமசாமி அவரை பற்றி சொல்லுகிற போது, 59வது வயதில் தமிழ் படைப்பாளிகள் குருவி முட்டைகளை வெளியே தள்ளும் வயதில் இவர் இரண்டாவதாக பிறந்தார் என்று எழுதுகிறார். பிச்சைமூர்த்திக்கு அப்படி ஒரு இடத்தை தருகிறார்கள். பிச்சைமூர்த்தி புதுக்கவிதையில் எழுதிய முதல் வரி, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். நான் இந்த வசனத்தை வந்து விவரித்து விசரித்து இது வந்து என்ன சிறந்த கவிதை வரியா என்றெல்லாம் புத்தகங்களிலே வாதிட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்காத என்கிற புத்தகத்தில் பூவரசமரம் 1 என்கிற பகுதியில் இதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் அது அல்ல. ஆனால் தொடக்க முயற்சி எப்படி நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். தீக்குழி என்ற ஒரு கவிதை, அதில் வெட்டில் பூச்சி அது வந்து எப்படி விழுந்து மடிகிறது, அதை பார்க்கிற போது இது ஒரு அத்வைத சாதனை என்று அவர் எழுதுகிறார். நான் அதைத்தான் நினைத்தேன், பிச்சுமுத்தி என்கிறவன் தத்துவ யானையாக இருக்க வேண்டும், தமிழர்களின் தவக்குறைவாலே கவிஞனானான் என்று அவரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். காட்டு வாத்து என்று எழுதியிருக்கிறார், நீ தின்ற சோற்றை அவன் தெரிக்க முடியாது என்று அவர் எழுதுவார். நான் பிச்சைமூர்த்தியினுடைய கலை மரபும் மனித நேயமும் என்று சுந்தர ராமசாமி ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்ப நாம எல்லாம் புத்தகம் படிப்பதில்லை என்பதிலே நம்மள பல பேர் உறுதியாக இருக்கிறோம். மண்டபத்திலே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் இலக்கிய ஆர்வலர்கள், ஆகவே நீங்கள் கண்டிப்பாக படிப்பீர்கள். நான் வெளியில இருக்கிறவர்களை சொன்னேன். நான் வந்து இன்றைக்கு எழுதுகிறவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சுந்தர ராமசாமியினுடைய நாகர்கோவில் இருக்கிறார், மணிக்கூண்டு ஒரு இடம் இருக்கிறது, அது எதிர்த்தால ஜவுளி கடை, எனக்கு அவர் மேல எவ்வளவு ஆசைன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு ஜவுளி கடையில போய்தான் துணி அடிப்பேன்னு சொல்லி 14 துணி அடிச்சு அங்கேயே தச்சுக்கிட்டு இருந்தேன். சார் உங்க கடையில 14 துணி எடுத்து சார்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் அவர் பேசுவார், பேச மாட்டார். அவரை பேச வைக்கிறதுக்காக நான் அந்த பாடுபட்டேன். ரொம்ப பொல்லாத மனிதர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதில் நாமெல்லாம் பெருமைப்படலாம். இந்த சுந்தர ராமசாமி அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார், பிச்சமூர்த்தியின் கலை மரபும் மனித நேயமும். இந்த புத்தகத்தை படிக்காவிட்டால் இளைஞர்கள் கவிதை எழுதக்கூடாது. இல்லைன்னா இந்த புத்தகத்தை படிக்கலன்னு அவர் மேல நம்ம வழக்கு போடலாம். அவ்வளவு நுட்பமாக இருக்கிறான். நம்முடைய பல்கலைக்கழகங்களை கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் வந்து இந்த சுந்தர ராமசாமியினுடைய இந்த புத்தகத்தை பாடமாக ஆக்கவே கூடாது. பாடமாக்கினால் அதில் இருக்கிற மரியாதை போய்விடும். மாணவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பல்கலைக்கழகங்களுக்கும் மரியாதை வந்துவிடும். எனக்கு அந்த ரெண்டிலும் உடன்பாடு இல்லை. என்ன, பல்கலைக்கழகங்களுக்கும் மரியாதை வரக்கூடாது, மாணவர்களும் படிக்கக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு அருமையான புத்தகம், அவ்வளவு அழகாக ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறார். அவர் எழுதுறார் அதுல, போன தலைமுறைகள் சொன்னதையே சொல்லுவதற்கு நீ கவிதை துறைக்கு வர வேண்டியதில்லை. நேற்றைய விஷயத்தை வைத்து இன்றைய கவிதையை உருவாக்க முடியாது. எப்படி பாருங்க, நேற்றைய விஷயத்தை வைத்து இன்றைய கவிதையை உருவாக்க முடியாது. இன்றைய வாழ்க்கையின் சிக்கலை அவனுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால், இன்றைய வாழ்க்கைக்கும் அவனுக்கும் முரண்பாடுகள் எதுவும் இல்லை என்றால், அவனுக்கு நெருக்கடியோ விசனமோ இல்லை என்றால், அவன் நிம்மதியாக இருந்துவிட வேண்டிய பாக்கியசாலி. அவன் கவிதையை மறந்து விடலாம். அதான் நான் சொன்ன, புதுக்கவிதை எழுத வருகிறவர்கள் அந்த நூலை புரட்டி பார்த்து விட்டு வர வேண்டும். கூப்பா ராஜகோபாலன் எழுதியிருக்கிறார், அவன் சொல்றார், யாப்பிலக்கணம் தெரியாததால் வசன கவிதையை பிடித்துக் கொண்டார்கள் என்கிறவர்கள் அசடுகள். யாப்பிலக்கணம் கற்றுக்கொள்ள எத்தனை நாளிகைகள் ஆகும் என்று கேட்கிறார். பாரதிக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட புதுக்கவிதை முயற்சிகள் பாரதி காட்டிய வழியில் செல்லவில்லை என்கிறார் திருலோக சீதாராம். இது நடந்து கொண்டே வருகிறது. அழகு என்கிற தலைப்பில் வல்லிக்கண்ணன் எழுதிய ஒரு கவிதை இந்த காலகட்டத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய கவிதை. கிராம ஊழியன் என்கிற சம்பந்தமில்லாத பேர் இந்த பத்திரிகைக்கு. அதிலேதான் திருலோக சீதாராம், அண்மையிலே சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற எம் வி வெங்கட்ராம், டிகா சிவசங்கரன், கானா சுப்பிரமணியம் இவர்களெல்லாம் கவிதை எழுதியிருக்கிறார். இது தொடக்க காலத்தினுடைய நிகழ்ச்சிகள். அதற்கு அப்பாலே பார்க்கிறோம், புதுக்கவிதை என்று பூத்து வருகிறது. வானம்பாடிகள் என்றெல்லாம் வருகிறார்கள். வைத்தீஸ்வரன் ஒரு குறிப்பிடத்தகுந்த கவிஞர். கிணற்றில் விழுந்த நிலவை கீழிறங்கு தூக்கிவிடு, நனைந்த அவள் உடலை நழுவாமல் தூக்கிவிடு என்றவர் எழுதுகிறார். சி மணி என்கிற கவிஞர் குறிப்பிடத்தகுந்த கவிஞர். வேதனை வண்ணான் இன்னொரு சோதனை செய்தான், வெளுத்து வாங்கிவிட்டான் கருத்த மயிரை என்று எழுதினார். பிறகு நம்முடைய நா காமராசனுடைய காலம் வந்தது. நா காமராசன் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர், மிக அருமையாக கருப்பு மலர்களில் எழுதினார். என்னுடைய கருத்து, கருப்பு மலர்களுக்கு பிறகு கவிதையை எழுத வேண்டிய அவசியம் இல்லாத மனிதர். அதிலேயே எல்லாம் எழுதிவிட்டார். புல்லை பற்றி சொல்கிறார் நா காமராசன், பால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன் என்று ஆரம்பிக்கிறார். எவ்வளவு சோகமாக இருக்கிறது, உச்சமான கவிதை. இப்ப மதுவை எல்லாரும் பாடினார்கள். ரிஷிகள் பாடுவதைப் போல பாரதி பாடுவான், மது நமக்கு மது நமக்கு மது நமக்கு விண்ணலாம் மது நமக்கு என்று ரிஷிகள் பாடுவார்கள். அவன் மகாகவி, அதனால அவன் அங்க இருந்த விண்ணலாம் மது நமக்கு. கண்ணதாசன் பாடுவார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. இவர் அளவை குறைத்துக் கொண்டார். நான் காமராசன் அந்த அளவையும் அவர் குறைத்தார். அவர் சொன்னார், இந்த சீசாக்களை ஏன் வீசி எறிகிறாய், இதற்குள்ளே கிராமங்களின் சொப்பன கங்கை அல்லவா அடைபட்டு கிடக்கிறது என்று. மதுவை பற்றி சொல்கிற போது சொல்கிறார், மதுவே ராஜ திராபகமே. ராஜ திராபகம்னா நாம அதை வந்து புகழ்ந்து எழுதுகிறார் நினைக்க கூடாது. ராஜ திராபகம் என்றால் அர்த்தம் நைட்ரிக் ஆசிட். மதுவே ராஜ திராபகமே. அழகா சொல்ற, நீ மகாகவிகளின் தாய்ப்பாலேன், மகாகவிகளுக்கு தாய்ப்பால் என்னெல்லாம் அவர் சொல்ற. அவருடைய பார்வையே அருமையாக இருக்கிறது. எல்லாரும் பார்த்தார்கள், விலை மகளிர எல்லாரும் பார்த்தார்கள். இந்த விலை மகளிர் சொல்வதாக அவர் எழுதிய வரி இருக்கிறதே தமிழ்ல உச்சமான வரி. அதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன சொல்றார் அந்த விலை மகளிரை பற்றி, இவர்கள் மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள். என்ன அழகா சொன்ன, மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள். அதுக்கு உள்ள ஒன்று இருக்கிறது என்னன்னு சொன்னா, காலிக்கு பதிப்புகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். அவர்களை சட்டம் ஒன்றும் செய்ய மறுக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளத்தையும் உள்ள வச்சு அவன் தான் கவிஞன். குடுத்தாம் பாராட்டி எவ்வளவு அழகாக சொன்னான். இதெல்லாம் அவருடைய பாடல்கள் இருக்கிறது. மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள், நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக. இன்னைக்கு அது வந்து எழுதுறான், எல்லாரும் எழுதுறான். தொடக்கத்தில் அவர் எழுதினார், ரொம்ப அழகா எழுதினார். அலிகளை பற்றி அவர் தான் சிந்திச்சான். அலிகளை பற்றி எழுதுகிறார் நா காமராசன். என்ன சொன்னார், சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். இப்ப நம்ம புலவர்கள் என்ன பண்ணுவோம், புலவர்களா இருந்தா மன்னிக்கணும். நம்முடைய புலவர்கள் என்ன நினைக்கிறான், ஈடேற்றம் வேண்டும் மானிடத்திற்கு என்று நாம் சொன்னால் ஈடுகிட்ட எதிர்மறை பேரச்சத்தை விட அது முக்கியமானு கேட்கிறான். தப்பு கிடையாது அவர்களுடைய கருத்து, நான் குறை சொல்றேன். அவர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரியவர்கள். வினையாற்ற வேண்டும் என்று சொன்னால் வினையாளனையும் பெயரை விட அது முக்கியமா என்று கேட்டால் நமக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. அது அவர் என்ன சொல்கிறார், இக்கு இச்சு இத்து இப்பு, இது இல்லாத காரணத்தாலேயே கட்டுரையே அடித்து விடலாமா, அப்படித்தான் பிறப்பிக்கிற இந்த உறுப்புகளில் எங்களுக்கு ஊனம் வந்துவிட்டது என்பதற்காக ஏ சமுதாயமே எங்களை அடித்து விடுகிறாயே. எங்களுடைய அழிகளுடைய அந்த அழுகை அந்த ஓலம் இதில் இருக்கிறது. என்னவா சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் என்று மிக அழகாக அவர் எழுதுகிறார். இன்னும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். காலமெல்லாம் அவர் எழுத வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பாலகுமாரன் அவர் நாவலாசிரியர் என்றுதான் நாடு அவர் எரிந்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் அவர் கவிதை எழுதியிருக்கிறார். முட்டி முட்டி பால் குடிக்கின்றன நீள குழல் விளக்கில் விட்டில் பூச்சிகள் என அருமையாக சிந்தித்திருக்கிறார். நீலமணி ஒரு அருமையான கவிஞர், மறந்துவிடக் கூடாது. ராமன் தடவி அணில் கோடு பெற்றதேல் சீதையை தொட்டதே இல்லையோ, அழகாக சிந்திக்கிறார். ராமன் தடவி அணில் கோடு பெற்றதேல் சீதையை தொட்டதே இல்லையோ. இவர் தான் எழுதினார், காபரே காரியை கட்டிக் கொண்டேன் மியூசிக் இல்லாமல் அவிழ்க்க மறுக்கிறாள் என்று எழுதினார். இவன் ஆழ்ந்த நுட்பமான ஒன்று இருக்கிறது. இவன் உடனே ஆட்டக்காரியை நினைக்கிறானே தவிர அதில் ஆடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு நீ போக வேண்டும். உன்னை இங்கே வர சொன்னது யார்? இது வல்லிக்கண்ணன் சொல்கிறார், இதெல்லாம் கவிதையே அல்ல என்கிற. நான் வல்லிக்கண்ணனுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உடனே வேண்டும் என்றவரை கேட்டுக்கொண்டு அவர் 17வது வயதிலே பிறக்க வேண்டும் என்றவருக்கு ஆணையிடுகிறேன். அது ஒரு கவிஞர் வந்து அது கவிதை இல்லை என்று அவர் வாதிடுகிறார். கங்கை கொண்டான் என்று ஒரு கவிஞர் இருந்தார், அவர் இப்போது இல்லை, என்னுடைய அன்புக்குரிய நண்பர். அந்த கங்கை கொண்டானுடைய ஒரு தொகுதிக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன். அவர் மரணமடைந்து விட்டார், அவர் மனைவியும் மரணமடைந்து விட்டார்கள். இளம் வயதிலே அவர்கள் சொர்க்கத்துக்கு போனார்கள். ஆனால் அவருடைய கவிதை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டுப்புழுக்கள் என்று ஒரு தொகுதி எழுதினார், அதிலே நைலான் கனவுகள் எரிகின்றன என்ற ஒரு கவிதை. அது மாதிரி கவிதையை நான் இன்றைக்கு வரைக்கும் பார்க்க இயலவில்லை, பார்த்தால் என்னுடைய கண்களிலே ஒற்றிக்கொள்வேன். விக்ரமாதித்தன் என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார், திருநெல்வேலியில் இருக்கிறார். மிக அருமையான கவிஞர், குறிப்பிடத்தகுந்த கவிஞர். ஞானக்கூத்தனை மறக்க இயலாது, அந்த வேறு கிழமை. அதில் எழுதுகிறார், எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் பிறர் மேல் விடமாட்டேன். நன்றாக இருக்கிறது, அருமையாக பார்க்கிறார். இன்னொன்று சொல்கிறார், திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைக்கலாம் என்று. திண்ணை இருட்டில் எவரோ கேட்டார் தலையை எங்கே வைக்கலாம் என்று. எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வை. எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாரு. அவர்கள் எப்படி பிரபலமான கவிஞர்களை தமிழர்களுக்கு தெரிகிறதே தவிர இவர்களை தெரியாமல் போகிறது, அதான் வருத்தம். மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் பிரபலமான ஏடுகளில் எழுத மாட்டார்கள் அல்லது பிரபலமாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இவர்கள் எழுத்தாளர்கள், அவர்கள் பிரபலங்கள். இப்படி ஒரு வேண்டாம், இந்த வேண்டாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இவர்களெல்லாம் நாம் போற்ற வேண்டும். கலாப்பிரியா பாடல்களிலே வன்முறையை பார்க்கலாம், பால் உணர்வு பார்க்கலாம். உலகமெல்லாம் சூரியன் ஒரு புத்தகம், அதுல சுஜாதா வந்து முன்னூறு எழுதுகிறார். அதுல ஒரு கவிதை சொல்கிறார், அதை வந்து சுஜாதா கோட்டிட்டு காட்டுகிறார். கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்று தங்கையை தூக்க முடியாமல் தூக்கி போகும் அக்கா குழந்தைகள் என்று ஒரு கவிதை வருகிறது. அருமையான ஒரு கவிதை. சுஜாதா வந்து அதை வந்து சொற்கள் வந்து அப்படியே வந்து திணறுகிற மாதிரி அதை பாராட்டுகிறார். அதை கலாப்பிரியா சிற்பி மறக்க முடியாது, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேராசிரியராக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். சர்பயாகம் என்று ஒன்று எழுதினார், நீ நினைவிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பரமபதத்து சோபன படம் எங்கள் தேசம், பரமபதத்து சோபன படம் எங்கள் தேசம், அதில் கட்டங்கள் தோறும் நச்சு பாம்புகள் காத்து கிடக்கின்றன. அவன் அழகாக சிந்தித்த. இப்படி மீராவை மறக்க இயலுமா? அன்னம் அகரம் என்று வைத்துக் கொண்டு தமிழுக்கு இன்றைக்கு புதிய பொலிவு சேர்த்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான் கனவுகள் கற்பனைகள், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்வல் டு காகிதங்கள் என்று எழுதினார். அண்ணாவே அவருடைய கவிதையை மதித்து ஒரு எழுதுகிற போது அந்த காஞ்சியிலே போட்டிருக்கிறார். 65வது ஆண்டிலே போட்டார் பொங்கல் என்ற கவிதையில், எங்கள் கண் மட்டும் ஓயாமல் பொங்கும் பொங்கும் தெருவோர சாக்கடையில் வருமா தெப்பம் என்று மீரா போது எழுதியிருந்தார். மிகச்சிறப்பாக அவர்களெல்லாம் எழுதுவார்கள். தமிழ்நாடனுடைய மண்ணின் மாண்பு, அதே போல அபி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த மௌனத்தின் நாவுகள், இவைகளெல்லாம் குறிப்பிடத்தகுந்தவை. அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த பால் வீதி இருக்கிறதே, அது நம்முடைய சரித்திரத்தில் என்றைக்கும் ஒரு வரலாற்றினுடைய நிலைக்களன் என்று அதை குறிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வர்ணமயமான மாளிகை, மிக அழகாக அவர் எழுதுவார். அவர் சொல்வதெல்லாம் கவிதைதான். அப்துல் ரஹ்மானை ஒருவன் கேட்டான், நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதுவதில்லை என்று. உடனே அப்துல் ரஹ்மான் சொன்னார், சிற்பிகள் அம்மி கொத்துவதில்லை என்று சொன்னார். இதுக்கு ஒரு நுட்பம் வேண்டும், இதற்கு ஒரு நுட்பம் வேண்டும், இதற்கு ஒரு ஆழம் வேண்டும். அப்படி அவர் சிந்திக்கிறவர், மிக அருமையாக சிந்தித்திருக்கிறார். இந்த பால் வீதியிலே ஒரு வரி வருகிறது. அந்த வரியிலே சொல்கிறார், புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி என்று. மிக அருமையாக சிந்திக்கிறவர், அற்புதமாக சிந்திக்கிறவர். இன்னொன்று சொல்ல வேண்டும், அவரை பொறுத்து அவர் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற வசனம் இருக்கிறதே, அது தமிழிலே என்றைக்கும் வரலாற்றை உருவாக்குகிற வசனம். அப்படி அருமையாக எழுதுகிறார். இன்குலார் அவருடைய வெள்ளை இருட்டு, அதிலே வந்து கவிதை இருக்கிறதா, கவிதைக்குரிய குணம் இருக்கிறதா என்று கூட பாராமல் இந்த சமுதாயத்தை புரட்டுகிற நம்புகோல் தான் கவிதை, வீழ்ந்து கிடக்கிறவனுக்கு விழி தருவதுதான் கவிதை என்று இன்குலாப் நம்புகிற காரணத்தால் லட்சியங்களை முன்னே வைக்கிறார். இன்குலாப் அறிவார் பிரச்சாரம் இலக்கியம் ஆகாது என்பதை அறிவார். ஆனால் ஒரு பிரச்சாரத்தை இலக்கியமாக்க இயலும் என்பதை தமிழிலே வெற்றிகரமாக காட்டியிருக்கிறார் இன்குலாப் என்று சொல்ல வேண்டும். அவருடைய வெள்ளை இருட்டு இதற்கு ஒரு உதாரணம். ஈரோடு தமிழன்பன் இருக்கிறார், தீவுகள் கரையேறுகின்றன என்கிற அவருடைய கவிதை குறிப்பிடத்தகுந்த கவிதை. அதை போல அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், அது ஆங்கிலத்தில் பெயர்த்தா வெள்ளக்காரன் வரவே மாட்டான். நம்மால் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான், வெள்ளக்காரன் அல்லது ஆங்கில மொழியில சிறந்த கவிதைகள்லாம் இந்த காலத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறான். எவராது அப்படி நினைச்சா மன்னிச்சுக்கிடுங்க, நான் சொல்றேன் வளம்புரி, நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன், நான் சொல்றேன் இல்ல, தமிழ்ல இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, வங்க மொழியில இருக்கு, அஸ்ஸாம் மொழியில இருக்கு, படித்து விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பால் வீதியில் எழுதின வரிகள்லாம் சாதாரண வரிகள் இல்ல, அப்துல் ரஹ்மான் இன்றைக்கு எழுதுகிற வசனம் அப்படிப்பட்ட வசனம், அவ்வளவு அழகாக எழுதுகிற, அவ்வளவு சிறப்பாக எழுதுகிற. நான் உன்னு சொல்றேன், ஈரோடு தமிழனுடைய வரிகள் தனிப்படுறது தீவுகள் சொல்றேன், சுந்தரத்தை சாப்பிட முடியவில்லை சோறு சமாச்சாரம் இல்ல, மரங்கள் இல்லாவிட்டால் நச்சு காத்தை தானே நாம் சுவாசிக்க இயலும். மாலை முரசு இதழிலே படம் பார்க்கிறோம், இன்றைக்கு அமைச்சர் சென்னை மாநகரத்தில் இந்த இடத்தில் குப்பை கூட்டுகிறார் என்று படம் போடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்நாள் முழுவதும் பிறந்த காலம் தொட்டு பிரபஞ்சம் முழுவதும் இப்படி நச்சு காத்தை தாங்கள் எடுத்துக் கொள்கிறார்களே, திருநீலகண்டர்களாக தெருவில் இருக்கிற இந்த மரங்கள் இவர்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்று கூட தோன்றவில்லையே. இந்த மரங்கள் அருமையான சிந்தனைக்குரியது. இந்த கவிஞன் இப்படி சிந்தித்திருக்கிறான், வைரமுத்து என்கிற கவிஞன். நான் உண்மையாக அவனை வாழ்த்துகிறேன். காரணம், இந்த சிந்தனையிலிருந்து பெரியவர் சிந்திக்க வேண்டும். அப்படி அவனை சிந்திக்க வைப்பதுதான் கவிதை. மு மேத்தா தமிழ் கவிதையில் தனி கவிதையில், அது வந்து இந்த காலத்தில் இருக்கிற புது கவிதைக்கு ஒரு தனிப்பெரும் இயக்கம் என்று அவரை சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷன் நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. வெற்றி தேவதை உன்னுடைய விலாசத்தை விசாரிக்க தொடங்கும் வரை நட என்று அழகாக எழுதுகிறார். தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரம் தலையாட்டுகிறதே, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறதோ என்று எழுதுகிறார். அருமையான வரிகள். எங்கள் வயிற்றை புறக்கணித்து விட்டு காம்புகளை நேசிக்கிறார்கள், எங்களுக்கு தீவனம் கிடைக்காவிட்டாலும் மேய்ப்பவர்களுக்கு மட்டும் எப்படியோ இனாம் கிடைத்து விடுகிறது என்று எழுதினார். வெட்டி யானை பற்றி ஒரு அருமையான கவிதை மூமேத்தா செய்தார். அதிலே சொன்னார், மரணம் இவனுக்கு வருமானமாக இருந்தது, இப்போது இவனே மரணத்திற்கு வருமானமானான் என்று எழுதினார். அருமையான இடம், உயர்வான இடம், ஒப்பில்லாத இடம். நிரம்ப கவிதைகள் இவருக்கு சொல்லலாம். கவியரங்கத்தில் அவர்தான். நிரம்ப வசன புத்தகங்களும் இந்த காலத்திலே வந்து கொண்டிருக்கிறது. மிக அருமையாக அவர் எழுதுவார். ஒரு தடவை என்னை பற்றி எழுதியிருந்தார், இந்த புத்தகத்திலே வந்திருக்கிறது. அதாவது வந்து, வெள்ளை தாமரையில் உட்கார்ந்திருக்கும் கலைமகளும் இவர் உள்ள தாமரையில் உட்கார்ந்து கொள்ள இடம் கேட்பார் அப்படி எழுதுவார். அது கவிதை போலவும், அதாவது நடந்தால் மேத்தா எழுதுகிற போது நடந்து கொண்டும் போகும், நடனமாடிக்கொண்டும் போகும், ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்கிற ஒரு அருமையான தன்மை பார்க்கிறேன். இந்த காலத்தில் மரபு கவிஞர்களும் நிரம்ப இருக்கிறார். தற்கால தமிழ்ல ஒரு அற்புதமான இடம் உண்டு. இளந்தேவனை பற்றி நான் ஒருமுறை எழுதியிருக்கிறேன், இளந்தேவன் கடந்துவிட போகிறார் என்று எழுதிய அவ்வளவு அருமையாக எழுதும். சோக இலக்கியம், இந்த கண்ணீர் துளிகளை கவிதைகளாக்குவதற்கிறது. அதுதான் எக்காலத்திலும் நிலைத்திருக்கிற காவியங்கள். அதில் இளந்தேவன் மிக அருமையாக எழுதுகிறார். அவருடைய குழந்தை இறந்து போகிறது, அதை புதைக்கப் போகிறார்கள். ஆனால் பெற்றெடுத்த தந்தை கவிஞனாக இருக்கிறான், அவன் கண்ணீர் கூட கவிதை தானே. அவர் சொல்றார், தன்னுடைய குழந்தை புதைக்கப்படுகிற போது எழுதுகிற ஒரு காவியத்திலே சொல்கிறார். எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார்? சீரடியில் மண் ஒட்ட சினக்கின்ற நான் தானா, ஈரடியில் குழிவட்டி இறக்குதற்கு சம்மதித்தேன். சீரடியில் மண் ஒட்ட சினக்கின்ற நான் தானா, ஈரடியில் குழிவட்டி இறக்குதற்கு சம்மதித்தேன். அவனுடைய வரிகள் அநேகமாக இந்த நாட்டில் பல கவிஞர்களுக்கு பிடிபடாத வரிகள். சந்திர கிண்ணத்தில் வெண்ணிறப்பாலுக்கு சர்க்கரை போடவில்லை, அதை சாப்பிடக் கூடவில்லை. சந்திர கிண்ணத்தின் வெண்ணிறப்பாலுக்கு சர்க்கரை போடவில்லை, அதை சாப்பிடக் கூடவில்லை. அந்த காற்று சிறுக்கியை காதலித்தேன், எங்கள் காதல் நடக்கவில்லை, ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. என்னென்ன அருமையான கவிதைகள், மிக ஆழமான கவிதைகள், அருமையான கவிதைகள். நான் அவருடைய கவிதைகளுக்கு எப்போதும் ஒரு காதலன். நான் வந்து அவருடைய கவிதைகளை எப்போதும் படிக்கிறேன். காரணம், அந்த கவிதைகளில் இன்றைக்கு தமிழிலே இல்லாத வீழ்ச்சிகளெல்லாம் எனக்கு தெரிகிறது. நான் வந்து பார்க்கிற போது ரெண்டு ரெண்டு வரிகளை சொன்னால் போதும். காரணம், எனக்கு அவகாசம் இல்லை, உங்களுக்கும் பொழுதில்லை. ரெண்டே ஒரு ரெண்டு வரி. இப்ப நாம எல்லாம் பார்க்கிறோம், பட்டுப்பூச்சி இப்படி வந்து தட்டுகிறது. இந்த பட்டுப்பூச்சி இந்த கவிஞன் பார்க்கிறான், மதிவண்ணன் அழகாக சொல்கிறான். இந்த பட்டாம்பூச்சி பார்த்து வான்பிறந்த காற்றுக்கே, அது சொல்லுகிற போது வான்பிறந்த காற்றுக்கே வியர்க்கும் என்றா, வளர் சிறகால் அடிக்கடி நீ விசுறுகின்றாய். வான்பிறந்த காற்றுக்கே வியர்க்கும் என்றா, வளர் சிறகால் அடிக்கடி நீ விசுறுகின்றாய். அப்படி எழுதுகிற கவிஞன். இந்த காலத்தில் முனியமுத்து என்று ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஆறு தொகுதிகளை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு பார்த்தேன். உண்மையாகவே, சத்தியமாகவே, காளிதாசனுக்கும் கம்பனுக்கும் கிடைக்காத ஓமைகள் இந்த முனியமுத்து என்கிற கவிஞனுக்கு கிடைத்திருக்கு. இவன் பண்ணின தப்பு நம் மத்தியிலே பிறந்தது. 6000 மைலுக்கு அப்பாலை நடப்பவைகளை அற்புதங்கள் என்றும், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது எல்லாமே உச்சங்கள் என்றும் ஒரு தவறான வழிகாட்டுதலிலே இருக்கிறோம். நம் மத்தியிலே வாழ்கிற முனியமுத்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கவிஞர்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம்.